அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 15 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை தீர்ப்பு. செப்டம்பர் 20 வழங்கப்படும் போது தன்னுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறப்பு நீதிமன்றம் இயங்கும் இடத்தை மாற்ற வேண்டும் என ஜெயலலிதா கூறியிருப்பது குறித்த செய்திகள். நடிகைகளின் உடைகள் குறித்து விமர்சிக்க ஊடகங்களுக்கு உரிமையோ தகுதியோ இல்லை என்று நடிகை குஷ்பு தெரிவித்திருக்கும் கருத்துக்கள்.
விமர்சனம் பண்றவங்க யாரு? விமர்சனம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அந்த அதிகாரம் அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? அவங்க வீட்டு பெண்ணுங்களை விமர்சனம் நாங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோமா இல்லையே? அப்புறம் எங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது.
இலங்கை தம்புதுல மசூதி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பதாக அந்த மசூதி நிர்வாகம் தெரிவித்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
பள்ளிக்கு தண்ணி போற பீலி தான் வச்சிருந்தாங்க. பெரிய சத்தமா தாங்க பெருஞ்சி அம்மானா சீட்லாம் அந்த பீலி போட்டுருக்கு. அந்த சீட் பெருஞ்சுது அப்படியோ.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராம கிருஷ்ணன், சாதாத்.
ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ஐரோப்பாவை சென்றடைய நோக்கில் வெளியேறிய 100 குடியேறிகள் கடந்த சில தினங்களில் உயிரிழந்துள்ளார்கள். கடந்த வியாழக்கிழமை மால்டா அருகே ஒரு படகு கவிழ்ந்ததில் 500 குடியேறிகள் உயிரிழந்துள்ளதாக நம்பப்படுகிறது என குடியேறிகள் தொடர்பான சர்வதேச அமைப்பு IOM தெரிவித்துள்ளது. அந்த படகில் இருந்தவர்களை வேறு சிறு படகுக்கு மாற்றும் முயற்சிக்கு அதில் பயணித்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆட்களை கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே அந்த படகை மூழ்கடித்தனர் என்று உயிர் பிழைத்த இருவர் கூறியுள்ளார்கள். இதேவேளை வேறொரு விபத்தில் ஆப்பிரிக்க குடியேறிகளை ஏற்றிச் சென்ற ஒரு படகு தமது கடற்கரைக்கு அப்பாலுள்ள பகுதியில் கவிழ்ந்ததால் டசன் கணக்கானவர்கள் மூழ்கி உள்ளதாக லிபிய கடற்படையினர் கூறுகிறார்கள். அந்த படகில் 250 பேர் இருந்துள்ளார்கள்.
இஸ்லாமிய அரசு என்று அறியப்படும் ஆயுததாரிகளுக்கு எதிராக ஈராக் சண்டையிடுவதில் அந்நாட்டுக்கு உதவுவதாக 30 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த ஜிஹாதி குழுவை எதிர்த்து மோதுவதற்கான வியூகங்கள் தொடர்பில் உடன்பாடு காண்பதற்காக பாரிஸில் நடந்த சர்வதேச மாநாட்டில் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். இஸ்லாமிய அரசை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று பங்கேற்றவர்கள் அனைவருமே சொன்னது கேட்டு வியந்ததாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபபியூஸ் கூறியிருக்கின்றார். இதனிடையே பிரான்சில் நடந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படாத ஈரான் ராணுவ நடவடிக்கையில் தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது.
தீவிரவாத இஸ்லாமிய குழுவான இஸ்லாமிய அரசில் உறுப்பினராக இருந்ததற்காக ஜெர்மனிய பிரஜை ஒருவர் மீது பிராங்க்ஃபர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணிக் பெரிஷா எனும் அந்த நபர் கடந்த ஆண்டு சிரியாவுக்கு சென்று 5 அந்த குழுவுடன் இணைந்து போரிட்டார் என்று அரசு வழக்கறிஞர்கள் குற்றம்
சாட்டியுள்ளார்கள்.
சிரியாவிலிருந்து திரும்பும் பொழுது அந்த நபர் டிசம்பர் மாதம் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் அவரது வழக்கறிஞரோ அவர் மிகவும் அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவருக்கு மருத்துவம் தேவை என்றும் கூறியுள்ளார்கள். சிரியாவில் உள்நாட்டு போர் ஆரம்பித்த பிறகு ஜெர்மனியிலிருந்து 400 அதிகமானவர்கள் அந்த ஜிகாரி குழுவில் சேர்ந்துள்ளார்கள் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
அமெரிக்கா மற்றும் வேறு 14 நாடுகளின் துருப்பினர் யுக்ரைனியின் மேற்கு பகுதியில் 11 கால இராணுவ பயிற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அமைதிகாப்பு பணி, ஸ்திரத்தன்மையை பேணும் பணி போன்றவற்றில் கவனம் செலுத்தும் இந்த பயிற்சிகளுக்கு ராபிட் ட்ரைடன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. யுக்ரைனில் தற்போது இருந்து வருகின்ற நெருக்கடி உருவாவதற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட பயிற்சிகள் இவை என அமெரிக்கா கூறுகிறது. பெரும்பாலும் நேட்டோ உறுப்பு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக 13,000 துருப்பினர் இந்த பகுதியில் குவிந்திருப்பது கிழக்கு யுக்ரைனில் பதற்றம் தனிய உதவாது என்றே கருதப்படுகிறது. சில நேட்டோ நாடுகள் தனிப்பட்ட முறையில் தமக்கு நேரடியாக ஆயுதங்களை வழங்குவதாக யுக்ரைனிய அரசாங்கம் கூறியிருக்கிறது.
ஆளில்லா விண்கலனான ரொசேட்டா தொலைதூர வால் நட்சத்திரம் ஒன்றில் எங்கு இறங்கி பரிசோதனைகளை செய்யும் என்பதை ஐரோப்பிய விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். 67P என்று பெயரிடப்பட்டுள்ள 4 அகலம் கொண்ட அந்த வால் நட்சத்திரத்தின் 100 படங்களை ஆராய்ந்த பிறகே ரொசேட்டோ இறங்கும் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.
இந்தியாவின் கொல்கத்தாவில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர் என்பதால் தான் உள்ளே வர உணவு விடுதி ஒன்று அனுமதி மறுத்துவிட்டதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2012 பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகியிருந்த சுசெட் ஜோர்டான் என்ற பெண் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு நடந்ததை பற்றி வெளியில் சொல்லி அனைவருக்கும் தெரிய வந்திருந்தார். குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்ற உணவு விடுதி கடையை மூடிய பின்னர் வந்ததால் தான் திரும்பி போகச் சொன்னதாக கூறுகிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் 20 வழங்கப்படும் போது தன்னுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறப்பு நீதிமன்றம் இயங்கும் தற்போதைய இடத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
பெங்களூரில் சொத்துக்குவிப்பு வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு நீதிமன்றம் இயங்கும் இடத்தை மாற்ற வேண்டுமென கோரி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீது 1991-96 வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக பெங்களூரில் இருக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் செப்டம்பர் 20 தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்படும் தினத்தன்று குற்றம் சாட்டப்பட்ட 4 நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெயலலிதா சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் முல்லைப் பெரியார் விவகாரம், விடுதலை புலிகள் விவகாரம் ஆகியவற்றால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் சிறப்பு நீதிமன்றம் இயங்கும் இடத்தை பரப்பன அக்ரஹாரத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரியுள்ளார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா இதன் மீது நாளை விசாரணை நடக்கும் என தெரிவித்துள்ளார். 2011 அக்டோபர் மாதம் இந்த வழக்கிற்காக ஜெயலலிதா ஆஜரான போது பெங்களூர் பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள மத்திய சிறை வளாகத்தில் இயங்கிய சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஆஜரானார். இதற்கிடையில் தமிழில் வெளிவரும் இருவார இதழ் ஒன்றின் மீது ஜெயலலிதா அவதூறு வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். செப்டம்பர் 17 அந்த இதழில் பெங்களூரில் தமிழக முதல்வர் மீது நடைபெற்று வரும் சொத்துக்குவிப்பு வழக்கை தொடர்பு படுத்தி அட்டைப்பட கட்டுரையாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் எம்எல் ஜெகன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இந்த செய்தி தமிழக முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் இருப்பதால் இந்திய குற்றவியல் சட்டம் 499(500)ன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். பிரபல இந்திய நடிகை தீபிகா பாதுகோன் தனது கவர்ச்சியான தோற்றத்தை அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்டும் விதமான புகைப்படத்தை வெளியிட்டு அதை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக இந்திய தினசரி நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியையும் அதை வெளியிட்ட செய்தித்தாளையும் தீபிகா பாதுகோன் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்திய பெண்ணியவாதிகள் மத்தியில் சர்ச்சையாக வெடித்திருக்கும் இந்த செய்தி குறித்த பின்னணி தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ஞாயிறன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை தனது இணையதளத்தில் பிரபல இந்திய நடிகை தீபிகா பாடுகோன் தனது கவர்ச்சியான தோற்றத்தை அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்டும் விதமான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது. அதனை அந்த பத்திரிகையின் ட்விட்டர் தளத்திலும் அந்த பத்திரிகை பகிர்ந்திருந்தது. இதற்கு கோபமாக பதிலளித்த நடிகை தீபிகா பாடுகோன், தான் ஒரு பெண் என்பதால் தனக்கு அவ்வாறு ஒரு உடல் அமைப்பு இருப்பதாகவும் அது தொடர்பில் அந்த பத்திரிகைக்கு என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அந்த பத்திரிகை அது தீபிகாவிற்கு அளிக்கப்பட்ட பாராட்டாக அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தது. எனினும் அந்த புகைப்படத்தையும் அந்த ட்வீட்டையும் அந்த பத்திரிகை உடனடியாக அகற்றிவிட்டது. கடந்த ஆண்டு நடந்த ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவிற்கு தீபிகா அணிந்திருந்த ஆடையின் புகைப்படம்தான் அது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி பத்திரிகையாக கூறப்படும் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் இந்த தகவல் ஒரு செய்தியா என்று தீபிகா தனது ட்விட்டர் கணக்கில் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் பெண்களுக்கு மரியாதை அளிக்க தெரியாத பட்சத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்றும் அந்த நடிகை விமர்சித்திருந்தார். பல பாலிவுட் பிரபலங்களும் நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் நடிகை தீபிகாவுக்கு ஆதரவளித்து ட்விட்டரில் ட்வீட் செய்திருந்தனர்.
சங்கீதா ராஜன். இந்த சர்ச்சையில் நடிகை தீபிகா பாதுகோனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார் நடிகை குஷ்பு. இதுகுறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மீண்டும் சங்கீதா ராஜன்.
கருத்து ஒண்ணுதான், நம்ம நாட்டு எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல. 1000 பிரச்சனை நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில இருக்கு, நம்ம நாட்டுல இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு தீபிகா படுகோன் போட்டு ஆடி, அதுவும் 1 முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில உங்க ஒரு இவெண்ட்ல போட்டுக்கிறது காஸ்டியூமும், அதுவும் டாப் ஆங்கிள் எடுத்த காஸ்டியூமும், இதுதான் நமக்கு நாட்டுல சர்ச்சைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஐ ரியலி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்கு. எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம அவ்வளவு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு?
ஒரு விமர்சனம் வைக்கப்படுறப்போ நடிகைகள் அதை எவ்வாறு கையாளணும்னு நினைக்கிறீங்க? தீபிகா படுகோன் அதை கையாண்ட விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த மாதிரி
இல்ல, நான் கண்டிப்பா தீபிகா ஒரு தைரியத்தை பாராட்டல, நானே ட்வீட் பண்ணிருக்கேன். அதுதான் தட்ஸ் அ ரைட் வே டு டீல் வித் இட். ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை, அவங்க எந்த ஆடை போட்டாலும் எப்படி உட்கார்ந்தாலும் அது யாருக்கு என்ன பிரச்சனையும் இருக்கு? யாருக்கிட்ட அதை கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க செய்யணுமா? யாருக்கும் பதில் கொடுக்கணும்னா அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ பேசுறவங்க சர்ச்சை பண்றவங்க யாரு, அவங்களுக்கு தீபிகா படுகோனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. தீபிகாவை வந்து அவ்வளவு ஷி இஸ் நோன் பர்சனாலிட்டி, பிரபலமானவங்க, அவங்கள பத்தி சர்ச்சை பண்றதுக்கு நிறைய பேர் வந்து வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
இன்னொரு தரப்பு விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, நடிகைகள் வந்து அவங்க அழகா தெரியணும், அவங்க இன்னும் பிரபலமா தெரியணும்னு அழகான ஆடை போடுறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் ஊடகங்கள் முன்னாடி அழகா உடை அணிஞ்சு வராங்க, அவங்க தான் ஊடகங்கள்ல பயன்படுத்துறாங்க அவங்க பிரபலமா ஆகுறதுக்கு. அப்படிங்கிறப்போ ஊடகம் ஒரு விமர்சனத்தை சொன்னா அதை ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க பிரபலமாகறதுக்கு மட்டும் ஊடகத்தை பயன்படுத்திட்டு, ஊடகம் ஒரு விமர்சனத்தை சொன்னா அதை ஏன் அவங்க வந்து ஒரு விமர்சனமா ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல?
விமர்சனம் பண்றவங்க யாரு? விமர்சனம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தது, அந்த அதிகாரம் அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? அவங்க வீட்டு பெண்ணுங்களை விமர்சனம் நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கோமா இல்லையே? அப்புறம் எங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது.
என்ன விமர்சனம் சொல்லப்படுதுன்னா, நடிகைகள் நீங்க மீடியாவை யூஸ் பண்றீங்க அதனால மீடியா உங்களை அப்படி சொல்றாங்க.
யூஸ் பண்றது இல்லையே, அவங்க அவங்க பிரபலமா இருக்குதுன்னா மீடியால அவங்க இதே வந்து வேற யாரும் இப்படி காஸ்டியூம்ல இருந்திருந்தாங்கன்னா யாருமே பேசிருக்க மாட்டாங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி, இது தீபிகா படுகோன் வந்து பிரபலமானவங்க அதனாலதான் அவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியால வந்து மீடியாவை வந்து அவங்க பயன்படுத்தல, மீடியா அவங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
நடிகை குஷ்பு. நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை பிபிசி தமிழோசையின் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து நேரலையாக செய்தி ஒன்று. அடுத்து நடக்க இருக்கும் 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்கிற சர்ச்சை சமீப காலமாக அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் வேகமாக நடந்து வந்திருந்தது. அதன் தலைவர் கருணாநிதியா அல்லது அவர் மகன் மு க ஸ்டாலினா யாரை முன்னிலிருத்துவது என்பது குறித்து அந்த கட்சி தொண்டர்கள் இரண்டு தரப்பாக மாறி கடுமையாக சண்டை போட்டுக் கொண்டார்கள். இந்த சர்ச்சை குறித்து மு க ஸ்டாலின் இன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்திருப்பதாக சமீபத்தில் செய்தி வந்திருக்கிறது. இது குறித்து நேரலையாக நம்மிடம் செய்தி தருவதற்காக முரளிதரன் நேரலையில் இருக்கிறார். முரளி, என்ன பேசியிருக்கிறார் மு க ஸ்டாலின்?
ஜெகதீசன், அதாவது இன்று திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் இந்த முப்பெரும் விழாவில் பேசும்போது வழக்கமான விஷயங்களை தான் முதலில் பேசினார். அது எல்லா கூட்டங்களிலும் சொல்வதை போல பத்திரிகைகளை விமர்சித்தார். திமுகவை மட்டுமே பல பத்திரிகைகள் தொடர்ந்து விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் முடிக்கும் போது அவர் கூறிய கருத்துக்கள் தான் எல்லோரையும் கவனிக்க வைத்தது. அதாவது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என கருணாநிதி கூறியிருக்கிறார். 2008 கலைஞர் விருதை பெற்றிருக்கிறேன், அதை தவிர எனக்கு பதவிகள் எதுவுமே தேவையில்லை என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக 2016 திமுக தான் ஆட்சியை அமைக்கும், தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று குறிப்பிட்டார். என்றால் இந்த அவருடைய கடைசி வரி தான் எல்லோராலும் கவனிக்கப்பட்டது, எல்லோரையுமே சற்று அசந்து போக வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எம் கே ஸ்டாலின் 2016 என்று முகநூல் பக்கங்களெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அவருக்கு ஆதரவாக கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் மு க ஸ்டாலினின் இந்த பேச்சு கவனிக்கத்தக்கதாக அமைந்தது ஜெகதீசன்.
சரி முரளி, இந்த பேச்சுக்கு பிறகு பேசிய கருணாநிதி இது குறித்து எதுவும் கருத்து தெரிவித்தாரா?
இந்த பேச்சுக்கு பிறகு பேசிய கருணாநிதி தன்னுடைய உரையில் ஆதரவாகவோ எதிராகவோ எதையுமே கூறவில்லை. ஜாதியை குறித்து பேசினார், பணநாயகத்தை ஜனநாயகம் வீழ்த்தும் என்று பேசினார் தவிர அவர் தன்னுடைய உரையை வெகு சீக்கிரமே முடித்துக் கொண்டார். ஆனால் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் பேசிய திமுகவின் பொதுச் செயலாளர் அன்பழகன் பேசிய பேச்சின் சில வரிகள் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. அவர் பேசும்போது கருணாநிதியை போல வேறு ஒரு தலைவர் யாருமே கிடையாது என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். தன்னை கூட அவருடன் ஒப்பிட முடியாது என்று சொன்னார். அவர் தொண்டர்களுக்காக மட்டும்தான் இந்த கருத்தை சொன்னாரா என்பது அரசியல் நிபுணர்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஜெகதீசன்.
நன்றி முரளி. இந்தியாவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி வர்த்தகத்தை தடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மேனகா காந்தி கூறியிருக்கிறார். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் மாட்டிறைச்சி வர்த்தகத்தில் ஈட்டப்படும் வருமானம் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் மேனகா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலக அளவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிப்பதாகவும், சட்டவிரோதமாக நடத்தப்படும் இறைச்சி வர்த்தகத்தினால் தீவிரவாதிகள் தான் பயனடைவதாகவும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளுக்கு பயனளிக்கும் இந்த சட்டவிரோத செயல்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்தியா ஃபார் அனிமல்ஸ் என்கிற மாநாட்டில் கலந்து கொண்ட அவர், சீனாவை விட இந்தியாவில் தான் விலங்குகளின் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் அவை அதிகமாக கொல்லப்படுவதாகவும் கூறினார். தொடர்ந்து சட்டவிரோதமாக செய்யப்படும் விலங்குகளின் கொலை மற்றும் ஏற்றுமதி தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்ட அவர், இவை இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கும் தீவிரவாத செயல்களுக்கு மூலதனமாக சென்றடைவதாகவும் குறிப்பிட்டார். இதனால் இந்தியாவில் விலங்குகளை கொலை செய்யவும் இறைச்சிகளை ஏற்றுமதி செய்யவும் வகுக்கப்பட்டுள்ள சட்டங்களை முழுமையாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த சட்ட நுணுக்கங்களை விலங்கின பாதுகாப்பு ஆர்வலர்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்றும், இதை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். மேனகா காந்தி வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்களுக்கு இந்தியாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அடிப்படை ஆதாரமற்ற சர்ச்சைகளின் மூலம் சுயலாபம் அடைய மேனகா காந்தி முயன்று வருவதாகவும் விமர்சித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் மத்திய அமைச்சர் மணீஷ் திவாரி கூறுகையில், சட்டவிரோதமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி நடைபெற்று அதன் மூலம் ஈட்டப்படும் வருமானம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுகிறது என்றால் அதற்கான ஆதாரத்தை அவர் பொதுமக்கள் மத்தியில் வெளியிட வேண்டும் என்றார். மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் பதிலளிக்கையில், இதுபோன்ற பேச்சுகளால் மக்களின் அமைதிக்கு இடைஞ்சல் உண்டாகக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அரசியல் லாபத்திற்காக தவறான பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுரை கூறினார்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மாத்தளை மாவட்டம் தம்புள்ளை பிரதேசத்தில் இருக்கும் ஹைரியா ஜும்மா பள்ளிவாசல் மீது இன்று அதிகாலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
மாத்தளை மாவட்டம் தம்புள்ளை பிரதேசத்தில் உள்ள ஹைரியா பள்ளிவாசல் மீது மீண்டும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பள்ளிவாசல் நிர்வாகம் கூறுகின்றது. 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் தலைவர் எஸ் எச் அகமது லபை.
12:45 மணி வளவுல பெரிய வெடிச்சு சட்டம் ஒண்ணு கேட்டுச்சு. நான் அப்ப 1:30 வெளியே வந்து பார்த்தேன், வீட்டை விட்டு பார்த்தவன் எல்லாம் போலீஸால ரோட்ல நின்றாங்க. இங்கே வெடிச்சவனு ஒரு தேடி பார்த்தா பள்ளி தண்ணி போற தீதான் வச்சிருந்தாங்க. பெரிய சத்தமா தான் கேடுச்சு. பெரிஞ்சு அமானா சீட்லாம் அந்த சீலி போட்டுருக்கு, அந்த சீட் பெரிஞ்சுட்டு அப்படியும் பொலிசாலை சொன்னாலும் சும்மா சின்ன வெடி ஒன்று தான் வச்சிருக்கேன். சின்ன வெடின்னு சொல்ற அளவுக்கு இல்லை அது, ஏன்னா அந்த அமானா சீட் அப்படி வெடிக்காது, சின்ன வெடியா இருந்தா. இது பெரிய ஒரு சாரமாக குண்டு ஒன்று தான் இது. ஏற்கனவே 4 போலீஸ்காரங்க அவங்க எடுத்துதான் பாதுகாப்பு கொடுத்துதான் இருக்காங்க. பாதுகாப்பு கொடுத்துச்சப்போ இந்த நிலைமையும் வந்தது. எங்கட சிடிசி கேமராவில் பார்க்கக்குள்ள 2 வந்து இந்த போலீஸ் சீக்கிரம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் போகுது. ஒரு ஆள் போலீஸோட போயிட்டு கதைக்கிறாரு போலீஸ்காரவங்களோட, மத்தாள் வச்சுட்டு அப்படி வச்சு போட்டு அங்கால போகுது. போலீஸ் நிக்கிற பக்கம் 2 போயிட்டு என்னன்னு போலீஸ் கேட்டதான், நாங்கள் டொய்லெட்டுக்கு போவோம் இந்த அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு டொய்லெட்டுக்கு போயிட்டு உள்ளுக்கு போய் டொய்லெட்டுக்குள்ளுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்து வெளியே வந்து அவங்க போய் 4-5 தான் அது வெடிச்சது
என்றும் தெரிவித்த அவர், இன்று காலை பள்ளிவாசலுக்கு அருகாமையிலுள்ள காணியொன்றில் சந்தேகத்துக்குரிய சில பொருட்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார்.
பள்ளி பக்கத்துல ஒரு சிங்கிளாக்கல் காணி ஒன்று, வீடு மிக பழைய வீடு, அவள் உடஞ்ச வீடு. அந்த வீட்டுல கொஞ்சம் அங்காலஞ்சளவை தேடி பார்க்கக்குள்ள அந்த வீட்டுல இருந்துச்சு செஞ்சு கேன்ல பெட்ரோல் ஒரு 10 மட்டும் ஒரு 1 5 கேன்லாம் இருந்துச்சு. ஒரு 10 டயர் இருந்துச்சு, டயருக்குள்ள அந்த ஷாக் எல்லாம் வச்சிருந்தாங்க. மூஞ்சி கட்டுற அந்த கருத்த புடவ மாதிரி ஒன்று அது ஒன்று இருந்துச்சு. காம்பைட் ஒரு 5-6 இருந்துச்சு. இதை கொண்டு வச்சு எங்கள்கிட்ட காட்டி நாங்க கண்ட பிறகு நாங்க பயப்படும் தான், இப்படி எல்லாம் எங்களை செய்வாங்க என்று போட்டு எங்களை பயமுறுத்தாட்டுறதுக்கு கொண்டு வச்சிருக்கேன் அப்படி. அப்படி இல்லை எங்களுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு அவங்க வந்திருக்கலாம், வந்து 7 வச்சு போட்டு போயிருக்கலாம். அதை போலீஸால எடுத்தாங்க. பிறகு நாயெல்லாம் கொண்டு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டு போயிட்டாங்க.
தம்புள்ளை நகர பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரையொன்றை மையப்படுத்தி அரசாங்கத்தினால் அடையாளமிடப்பட்டுள்ள புனித பிரதேச காணி எல்லைக்குள் இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்றுமாறு பௌத்த பிக்குகளினாலும் கடும் போக்குடைய பௌத்தர்களினாலும் ஏற்கனவே பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டும் வருகின்றன. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் தலைவர் அகமது லபை,
இதுக்கு முதலும் 2 போம்பை வச்சாங்க, பண்டிகை வச்சு கொண்டு போட்டாங்க, இப்ப இந்த 3 பயணம் இந்த விஷயம் நடந்துருக்கு. அதை வச்சுதான் இவங்க எங்களை பயங்காட்டிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி இப்ப செய்வோம் அப்படி செய்வோம் பயங்காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனை. யாரே எங்களுக்கு சொல்ல இயலாது. பள்ளியோட இருப்பா இருக்கிறார்களா தான் யாரும் சரியாக்கலாம். சும்மா மக்கள் வந்து வைக்க மாட்டாங்களே.
இது தொடர்பில் போலீஸ் தரப்பு கருத்தை பெற போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹனவை தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அவரது தொடர்பு கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. அடுத்த மாதம் துவங்க இருக்கும் புனித ஹஜ் பயணத்திற்காக முன்னதாக சவுதி அரேபியாவில் உயிர்கொல்லி நோயான மெர்ஸ் பரவுவதை தடுக்க தங்களால் ஆன அனைத்தையும் செய்து வருவதாக சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். உலக முஸ்லிம்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடும் மிகப்பெரிய ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்வு ஹஜ் யாத்திரைதான். 2012 சவுதியில் பரவ ஆரம்பித்த மெர்ஸ் நோயால் இதுவரையில் அந்நாட்டில் 300 சற்று அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஜெத்தாவிலிருந்து எமது சுகாதார செய்தியாளர் துலிப் மஜும்தார் வழங்கும் செய்தி குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
சுவாச கோளாற்றை உருவாக்கவல்ல மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் எனப்படுகின்ற இந்த கிருமி தொற்று கடந்த 2 இதுவரையில் 800 அதிகமானோருக்கு வந்திருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் 40% பேர் உயிரிழக்கவும் நேரிட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புகளில் மிக பெரும்பான்மையானவை சவுதி அரேபியாவில்தான். ஆனால் ஹஜ் யாத்திரைக்காக உலகெங்கிலும் இருந்தும் ஏராளமான முஸ்லிம்கள் இப்போது சவுதி செல்ல இருக்கிறார்கள். சென்ற ஆண்டில் மட்டுமே 13,00,000 அதிகமான வெளிநாட்டினர் ஹஜ்ஜுக்காக மெக்கா சென்றிருந்தார்கள். காய்ச்சலையும் இருமலையும் உருவாக்கும் இந்த மெர்ஸ் வைரஸ் சிலரிடத்தில் நிமோனியா நுரையீரல் பாதிப்பையும் சிறுநீரக கோளாறையும் தோற்றுவிக்கக்கூடியது. இந்த நோய் பரவி வருவது பற்றிய செய்திகள் வெளியில் வரவிடாமல் பார்த்துக்கொள்ள சவுதி அரசாங்கம் முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. தவிர இந்த வைரஸ் தொற்றை சமாளிக்க அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. இந்த கிருமி ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அதிகமாக பரவிய இடம் மருத்துவமனைகள் தான் என்பதால் கிருமி தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்டிருப்பதாக சவுதி அரசாங்கம் கூறுகிறது. நடவடிக்கைகளுக்கு பிற்பாடு புதிதாக மெர்ஸ் தொற்று வந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டதென்று சவுதி அரேபியா கூறுகிறது. எனவே வெளிநாட்டு ஹஜ் பயணிகள் அஞ்ச தேவையில்லை என அந்நாட்டின் இடைக்கால சுகாதார அமைச்சர் அதெல் பின் முகமது ஃபக்கி கூறுகின்றார்.
MERS is not anymore an issue in Saudi. We will do our best to ensure that we continue doing all what we can do to have a safe Hajj to
சவுதியில் MERS இனிமேல் கவலைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து ஹஜ் பயணம் வருபவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வந்து போவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் நிச்சயம் உறுதி செய்வோம் என்றார் அமைச்சர். ஆனாலும் சவுதியில் மெர்ஸ் தொடர்பான சூழ்நிலை பொது சுகாதாரம் பற்றி கவலையளிக்கும் விஷயமாகவே இருந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. குறிப்பாக உடல்நலப் பிரச்சினை இருக்கின்ற யாத்ரீகர்கள் சவுதிக்கு பயணம் கிளம்புவதற்கு முன்னதாக மெர்ஸ் தொடர்பில் தமது மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுமாறு அது அறிவுறுத்தியிருக்கிறது.
பிபிசியின் துலீப் மஜும்தாரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். உலக அளவில் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு பிரான்சும் சுவிட்சர்லாந்தும் தகுதி பெற்றுள்ளன. அரையிறுதி போட்டியில் பிரான்ஸ் செக் குடியரசை 4-1 எனும் கணக்கிலும் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்தை 3-2 எனும் கணக்கிலும் வென்றன. ஆடவர் ஒற்றையர் போட்டியின் முதல் 2 ஆட்டங்களில் பிரான்சின் ரிச்சர்ட் கேஸ்கே செக் குடியரசின் தாமஸ் பெர்டிஷையும் ஜோ வில்ஃபிரட் சோங்கா லூகாஸ் ரோசாலையும் வென்றனர். இரட்டையர் போட்டியில் கேஸ்கே சோங்கா ஜோடி செக் குடியரசின் தாமஸ் பர்டிச் ஸ்டெஃபானிக் ஜோடியை வென்றனர். பின்னர் நடைபெற்ற மாற்று இரட்டையர் ஆட்டத்தில் செக் குடியரசின் ஜிரி வெஸ்லே பிரான்சின் யூலியன் பெனிட்டாவை வென்ற போதிலும் கடைசி ஆட்டத்தில் மேன்ஃபிலிடம் ரோசல் தோல்வியடைந்தார். இதையடுத்து 4-1 எனும் கணக்கில் வென்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது பிரான்ஸ். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் சுவிஸின் ரோஜர் ஃபெடரர் மற்றும் ஸ்டாலினஸ் வாவ்ரின்கா ஆகியோர் ஒற்றையர் போட்டியில் வென்றனர். ஃபெடரர் பின்னர் மாற்று ஒற்றையர் போட்டியிலும் வென்றார். இத்தாலியின் சார்பில் ஃபெலோனி ஃபோகினி ஜோடி சுவிஸின் மார்க்கோ சுடிலேனி வாவ்ரன்கா ஜோடியையும் மாற்று ஒற்றையர் போட்டியில் செப்பி லேமரையும் தோற்கடித்தனர். இருந்தாலும் 3-2 எனும் கணக்கில் சுவிஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. இத்தாலிக்கு எதிரான போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது என்று போட்டிக்கு பிறகு ரோஜர் ஃபெடரர் தெரிவித்தார்.
I think I really struggled today. I think Fabio struggled all weekend. It's tough conditions. It's a pretty quick court. So if you're not serving so well, there's going to be always a lot of errors.
இன்று நானே மிகவும் சிரமப்பட்டேன். அதேபோல ஃபேபியோ ஃபோகினியும் சிரமப்பட்டார். இந்த ஆடுகளம் பந்து மிகவும் வேகமாக வந்து செல்லும் தன்மை கொண்டது. நாம் பந்தை சர்வ் செய்யும் பொழுது சரியாக செய்யாவிட்டால் தவறுகள் கட்டாயம் ஏற்படும். இந்த போட்டியில் நாங்கள் இருவருமே சிறப்பாக விளையாடவில்லை என்றே நான் கருதுகின்றேன். எனினும் டை பிரேக்கரில் என்னால் வெற்றி பெற முடிந்தது குறித்து மகிழ்ச்சி என்று தெரிவித்த ரோஜர் ஃபெடரர் இறுதிப் போட்டியில் தமது அணியின் வெற்றி வாய்ப்பு குறித்தும் பேசினார்.
You know, I think the most classical matchups I've had in my career have come against France. I think we always lost at home and always won away. So I'm happy. I guess the finals is away.
என்னுடைய டென்னிஸ் வாழ்க்கையில் மிகவும் அதி அற்புதமான ஆட்டங்கள் பிரான்சுக்கு எதிராகவே வந்துள்ளது. அதிலும் பார்த்தால் உள்நாட்டில் விளையாடும் பொழுது நாங்கள் தோல்வியடைந்துள்ளோம், வெளிநாட்டில் விளையாடும் பொழுது வெற்றி பெற்றுள்ளோம். எனவே இந்த இறுதிப் போட்டி வெளிநாட்டில் நடைபெறுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியே. பார்ப்போம் இறுதி ஆட்டம் எப்படி செல்கிறது என்று. இது ரோஜர் ஃபெடரர் டேவிஸ் கோப்பை இறுதி ஆட்டம் குறித்து வெளியிட்ட நம்பிக்கை. டேவிஸ் கோப்பை இறுதி ஆட்டம் 1 22 பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக சுவிட்சர்லாந்து தகுதி பெற்றுள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இடையேயான இறுதிப் போட்டி பிரான்சில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 21 முதல் 23 வரை நடைபெறும். இதனிடையே அடுத்த ஆண்டு டேவிஸ் கோப்பை போட்டியின் இலைட் பிரிவில் விளையாடும் தகுதிப் போட்டியில் இந்தியா செர்பியாவிடம் தோல்வியடைந்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியின் கடைசி ஆட்டத்தில் செர்பியாவின் கிரானோவிக் இந்தியாவின் யூகி பாம்பரியை வென்றதன் மூலம் 3-2 எனும் கணக்கில் செர்பியா அந்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. எனினும் உலக ஆடவர் தரப்பட்டியலின் முதல் இடத்தில் இருக்கும் நோவாக் யாக்கோவிச்சும் மற்றொரு முன்னணி வீரருமான யாங்கோ டிப்சோவெரிச்சும் தமது நாட்டின் அணியின் சார்பில் இந்த போட்டிகளில் பங்கேற்கவில்லை. இறுதி ஆட்டத்தில் கிரானோவிக் யூகி பாம்பரியை 50 வென்றுவிட்டார். இந்த போட்டி இடையிடையே மழையினாலும் தடைபட்டது. உலக அளவில் ஜூனியர்கள் பிரிவில் முதல் இடத்தில் இருந்த பாம்பரி தனது தோல்விக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார்.
It was a long day yesterday and I would have been fresher. End of day, these 3 days, I haven't been able to execute my shots at all. And that's why it cost me.
நேற்று போட்டி மிகவும் நீண்ட நேரம் நடைபெற்றது. அது என் மீதான அழுத்தத்திற்கு ஒரு காரணம். இந்த 2 நான் எதிர்பார்த்தபடி பந்தை அடித்து விளையாட முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமும் என்ற அவர், எனினும் இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் டேவிஸ் கோப்பை போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளதால் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல எதிர்காலம் உள்ளது என்றும் பாம்பரி கூறுகின்றார்.
There are, you know, guys coming in knocking doors, the reserves. We're going to see a lot more of Ram Kumar playing. You're going to suck it.
புதிய இளைஞர்கள் டேவிஸ் கோப்பை போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கோரும் வகையில் ஆடி வருகின்றார்கள். உதாரணமாக ராம்குமார், சாக்கேத் போன்ற பல இளைஞர்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்த 2 டேவிஸ் கோப்பை போட்டிகளில் இவர்கள் விளையாடுவார்கள். எதிர்காலம் இவர்களின் கைகளில் உள்ளதை நாம் காணப்போகின்றோம் என்றார் இந்திய டென்னிஸ் வீரர் யூகி பாம்பரி. அடுத்து தடகள செய்தி 1. கொலை நோக்கம் இல்லாமல் இடம்பெற்ற ஒரு மரணத்தை விளைவித்ததாக நீதிமன்றத்தால் கண்டறியப்பட்டுள்ள தென்னாப்பிரிக்க வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸின் விளையாட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. உலக அளவில் தலை சிறந்த தடகள வீரர்கள் பங்கு பெறும் டயமண்ட் லீக் போட்டிகளில் இனி ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அந்த போட்டிகளின் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். பிரசல்ஸில் நடைபெறும் டயமண்ட் லீக் போட்டிகளின் தலைவரான வில்ஃப்ரெட் மீர்ட் இனி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். இதே கருத்துதான் மற்ற டயமண்ட் லீக் போட்டிகளை நடத்துபவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடும் என்று தான் நம்புவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனாலும் அவர் சிறைக்கு செல்லாவிட்டால் 2016 நடைபெறவுள்ள விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார் என்று சர்வதேச பாராலிம்பிக் சம்மேளனம் அறிவித்துள்ளது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ஐரோப்பாவை சென்றடையும் நோக்கில் வெளியேறிய நூற்றுக்கணக்கான குடியேறிகள் கடந்த சில தினங்களில் உயிரிழந்துள்ளார்கள். இஸ்லாமிய அரசு என்று அறியப்படும் ஆயுததாரிகளுக்கு எதிராக ஈராக் சண்டையிடுவதில் அந்நாட்டுக்கு உதவுவதாக 30 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். இதனிடையே ஈரான் அமெரிக்காவின் எந்த திட்டத்திற்கும் ஒத்துழைக்கப் போவது இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.